நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் துறையில் கடந்த 24 ஆண்டுகளாக துணை பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற உடனேயே பெண்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் யாரையும் சார்ந்து இருக்காமல் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமையில், அதாவது ஒரு முன் உதாரணமாக பெண்களை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் சுமார் 2000 பெண்களுக்கு பலவித பயிற்சிகளையும் ஊக்கங்களையும் உதவிகளையும் கொடுத்து வழிநடத்தி வரும் முனைவர் சரஸ்வதி ஈஸ்வரன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்போமா?
வணக்கம் நண்பர்களே, நம்ம வேளாண் பல்கலைக்கழக விவசாயி எஃப்எம் 107.4 நிறைய சிறப்பம்சங்களோட ஒலி உலா வந்துட்டு இருக்குது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் கால்நடை பராமரிப்பு உத்திகள், அன்றாட காலநிலை, அப்புறம் கல்வி மற்றும் சுகாதார மேம்பாடு, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா மகளிர் மற்றும் ஊரக மேம்பாடு, அது குறித்தும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப அந்த வகையில நம்ம பல்கலைக்கழகத்துல ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ல கடந்த 24 வருடங்களாக துணை பேராசிரியரா இருந்து 2006 வருஷம் ரிட்டையர் ஆயிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க பணியில இருந்துதான் ரிட்டையர் ஆயிருக்காங்களே தவிர அவங்க தொழில இருந்து இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அறக்கட்டளை நிறுவி நிறைய பெண்களுக்கு வந்து வாழ்வளிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கைக்கு ஆதாரமா அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம், அவங்கள வந்து ஒரு முன்னுதாரணமா எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்டர் சரஸ்வதி ஈஸ்வரன் நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம்.
வணக்கம் மேடம்.
சொல்லுங்க மேடம், உங்களை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க இங்க பாக்குறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு விரிவா சொல்லுங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன வந்து என்ன பண்ணிருக்கேன்னு சொல்றது வந்து மத்தவங்களுக்கு அது ஒரு விழிப்புணர்ச்சியா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ரிட்டையர் ஆனது வந்து 2006. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது மக்களுக்காக பொதுவா பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு அறக்கட்டளை அமைச்சிருக்கோங்க மேடம். அது வந்து அதனோட பெயர் வந்து ராமசாமி சின்னம்மாள் அறக்கட்டளை. இது வந்து வடவள்ளியில இருக்கு. இந்த அறக்கட்டளை மூலமா நாங்க என்னென்ன பண்றோம்னா, முதல் வந்து பெண்கள் வந்து ஒரு குழு அமைப்பு பண்ணணுங்கிறதுக்காக நாங்க இதுவரைக்கும் 2006 இருந்து 2012 வரைக்கும் 250 குழுக்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த குழுக்கள் ஒரு தரம் குறைந்தது 13 பேர், அதிகம் 20 பேர். இந்த குழுக்கள் அமைப்பு செய்த உடனே அவர்களுக்கு வங்கி கடன் உதவிக்காக தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறோம். அந்த வங்கி கடன் வந்து அவங்க சரியா செலுத்துறாங்களா, அவங்களுக்கு என்ன இன்னல்கள்னு மாசத்துக்கு ஒரு தரம் அவங்க எங்க கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் கொடுப்போம், அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு. சில டைம் அவங்களால கட்ட முடியலன்னா கூட பேங்க்ல சொல்லி ஒரு மாசம் 2 மாசம் அது எப்படி அவங்க கட்டலாங்கறதுக்காக உதவிகள் செய்யணும். ஏன்னா ஒரு தரம் நம்ம கடன் வாங்கினா அது திருப்பி கொடுத்தாதான் வங்கிகளுக்கும் நல்லது, வாங்குறவங்களுக்கும் நல்லது. அதை வந்து எங்க குழுக்கள் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 100% திருப்பி செலுத்திடுறாங்க. ஏன்னா சில டைம் கொஞ்சம் லேட் ஆகும், 1 மாதம் 2 மாதம் இடைவெளிகள். பொதுவா பாத்தீங்கன்னா வங்கிகள்ல பிரச்சனை இல்லாம நல்லா போயிட்டு இருக்கு இந்த திட்டம். பாத்தீங்கன்னா ஒரு சில குழுக்கள் அதிகபட்சமாக 5 லட்சம் வரை கடன் வாங்குறாங்க. இது ஒரு அமைப்பு, ஒரு எங்களுடைய இயக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேமிப்புங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பணங்கிறது ஒண்ணு, அது நமக்கு இந்த வருவாய் குறைவா இருக்கக்கூடிய மக்களுக்கு சேமிப்பு மிக மிக முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க அவங்களை எப்படியாவது ஒரு சேமிப்புங்கிற கீழே கொண்டு வர்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணோம். நமக்கு எல்லாமே தெரியும், LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய நிறுவனம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சார் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கீழ்த்தட்ட மக்கள் அதாவது கூலி வேலைக்கு போகக்கூடியவங்களுக்குன்னு ஒரு புதிய பாலிசியை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி 2 திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு வந்து ஜீவன் மதூர், இன்னொன்னு வந்து ஜீவன் மங்கள். இந்த 2 பாலிசியில ஜீவன் மதூர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் 1 மாசத்திற்கு 100 ரூபாய் தான் கட்டணும். இது இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கூலி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250-300 ரூபாய் வீட்டு வேலைக்கு போறது கூட ஓரளவு வருமானம் வருது. அதை வச்சு அவங்க 100 ரூபாய் வந்து சேமிக்கிறாங்க. இது வந்து நமக்கு சின்ன தொகையா தெரிஞ்சாலும் அது சேரும்போது அது 18,000 36,000 முதிரும்போது ரொம்ப ஒரு பெரிய தொகையா தோணுது. இதுல நாங்க வந்து அவங்க கிட்ட பேசி கண்டிப்பா இந்த இயக்கத்துல நீங்க சேரணும், சிறு சேமிப்புன்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து இந்த ஜீவன் மங்களும் வந்து அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமா, இந்த ரெண்டையும் நடத்துறோம். இது செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய அவங்களுக்கு நன்மைகள். ஒண்ணு வந்து இந்த பணங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாம 100-100 வரும்போது அது ஒரு 30,000-35,000 வாங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுது. இன்னும் ஒண்ணு வந்து இத வந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டா இந்த பாலிசி வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மையை கொடுக்குது 2 மடங்கு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த விபத்து ஒரு விதத்துல ரொம்ப இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது விபத்து நடந்து அந்த பெண்கள் குழுவுல இருந்து திருப்பி கடனை கட்ட முடியறதில்ல, அப்ப இந்த ஒரு பாலிசி ரொம்ப கை கொடுக்குதுங்க. இந்த பாலிசி கிடைக்கிற அமௌண்ட்ல அவங்க குழு கடனை கொடுத்துட்டு மீதத்தை வந்து அந்த குடும்பத்துக்கு போகுது. இந்த மாதிரி இது ரொம்பவே அந்த குழுக்கள் நல்லா நடக்கிறதுக்கு உபயோகம் இருக்கிறதுனால இதையும் சேர்த்து நடத்துறங்க. இப்ப நம்ம 2 வகை பார்த்தோங்க. ஒன்னு குழுக்கள் அமைத்தல், அந்த குழுக்களுக்கு மத்தியில ஒரு சிறு சேமிப்புங்கறத எப்படி நாம கொண்டு வரதுங்கிறது. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த குழுக்களை எங்ககிட்ட 250 குழுக்கள் இருக்காங்க. பாத்தீங்கன்னா எல்லா செவ்வாய்க்கிழமையும் மாசத்துக்கு 3 செவ்வாய்க்கிழமை, அதாவது 2வது, 3வது, 4வது செவ்வாய்க்கிழமை அவங்கள வந்து நம்ம அறக்கட்டளைக்கு வர சொல்லுவோம். ஒவ்வொரு குழுவிலிருந்து 2 பேரை மட்டும் வர சொல்லுவோம். அந்த 2 பேர் வரும்போது அவங்களுக்கு நம்ம கிட்ட என்னென்ன திட்டங்கள் இருக்கு, குழுவில் என்ன பிரச்சனைகள் இருக்குது பேசி தீர்த்துக்கிறோம். இது வந்து எப்பவுமே ருட்டீனா நடக்கக்கூடிய ஒரு விளக்கங்கள். அதனால வந்து குழுக்கள்ல பிரச்சனைகள் குறைவா இருக்க நம்ம அடிக்கடி அவங்கள பாக்கணும், அவங்களோட பேசணும். இந்த 2 திட்டமும் இவங்களை மீட் பண்ணும் போது அவங்க ஏதாவது பிரச்சனைலாம் கேட்டு சால்வ் பண்றோம்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க மேடம். சிறு சேமிப்பு பத்தி ஒரு திரைப்பட பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன பொண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு அப்படின்ட்டு ஒரு திரைப்பட பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த சிறு சேமிப்பை வந்து எப்படி வந்து முறையா பண்ணணும் அப்படிங்கறது அது ஒரு அங்கமா நீங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப குழுக்கள் அமைப்பு பத்தி சொன்னீங்க, சிறு சேமிப்பு அடுத்து பயிற்சி இல்லீங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்து அவங்களோட வருமானத்தை ஜாஸ்தி பண்ணாங்கன்னா அது குடும்பத்துக்கும் வருவாய் ஈட்டும், அவங்களுக்கும் நேரம் வந்து உபயோகமா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இதுல ஒரு எண்ணம் வந்ததுன்னா நான் வந்து ஒரு 6 வருஷம் மத்திய உணவு ஆராய்ச்சி கழகம் மைசூருங்கிறது ரொம்ப ஒரு பெரிய நிறுவனம், அது உணவு பதப்படுத்துறத பத்தி நல்லா அங்க ஒரு 6 வருஷம் அங்க இருந்தப்ப கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலயும் உணவியல் துறையில தான் நான் வேலை பண்ணேன். அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பொருட்கள் ஏதாவது தானியங்களாகட்டும் பழங்களாகட்டும் காய்களாகட்டும் எதாக இருக்கட்டும் அது எப்படி நம்ம மதிப்பூட்ட பொருட்களாக தயாரிக்கலாங்கிறது விஞ்ஞான ரீதியாக கத்துக்கிட்டேன். அதை வந்து நான் வந்து இங்க இருக்கும்போது கூட சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம TNI மூலமா கொடுத்தேன். அதைவே நான் ஏன் செய்யக்கூடாது அதுக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிதியுதவி கண்டிப்பா தேவை. ஏன்னா இப்ப நான் வந்து பழகக்கூடிய மக்கள் எளிய மக்கள் குழுக்கள் பெண்கள் அப்ப வந்து நபார்டு வங்கியில சில உதவிகள் கேட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு திட்டம் ஒண்ணு அந்த வருஷம் வந்து அமுலாக்குனாங்க. இப்ப தமிழ்நாடுல அந்த திட்டத்தை வந்து நம்ம அறக்கட்டளைக்கு தான் கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஊட்டு முயற்சியாக தொழில் பயிற்சி கொடுப்பது, இங்கிலீஷ்ல வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்றாங்க. அதுல வந்து எனக்கு வந்து 4 விதமான ட்ரைனிங் கொடுக்க உதவி பண்ணினாங்க, நிதி உதவி. அந்த நிதி உதவி வச்சுட்டு 4 விதமான ட்ரைனிங்.
மேடம் அதாவது ஓய்வு பெற்றாச்சுன்னா பணி நிறைவு அடைஞ்சாச்சுன்னா வீட்டுல இருக்கலாமா ஓய்வு எடுக்கலாமா என்ன? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அவங்க பணியில இருந்திருப்பாங்க, நீங்க 24 வருஷம் சொன்னீங்க, ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லா இருக்கலாமா அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனா நீங்க அப்படி இல்லாம உங்களோட பேஸ் வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இல்லீங்களா, அதை வந்து எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு போறது அப்படிங்கறத ரொம்ப அருமையான ஒரு பேஸா வச்சு நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து உறுதுணையா நீங்க மைசூரில் உள்ள மத்திய உணவு ஆராய்ச்சி கழகத்திலயும் நீங்க பயிற்சி எடுத்திருக்கீங்க. இப்ப நபார்டுல வந்து கடனுதவி கிடைச்சதுன்னு சொன்னீங்க, கிடைக்கிறது நபார்டுல கடனுதவி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லீங்களா, அதுக்கு நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருப்பீங்க, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருப்பீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
இப்போ நபார்டுலன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு அதுக்குன்னு தனி அலுவலர் இருக்காரு, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர்னு. அவரை போய் நான் நேர்ல பார்த்தேன். இந்த மாதிரி எனக்கு இந்த மக்கள் இருக்காங்க, இப்ப எங்கிட்ட பாத்தீங்கன்னா 250 குழுன்னா பாக்கும்போது 2,000 பெண்களுக்கு வந்து குழுக்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இப்ப பேங்க்ல இருந்து ஒரு நிதி உதவி பெறாங்க, அது கடன் வாங்குறாங்க, அத வந்து தங்களோட தேவைக்கேற்ப செய்துட்டு திருப்பியே கடன் செலுத்துறாங்க. அப்படி இல்லாம அந்த பணத்தையே உருப்படியா ஏதாவது ஒரு சிறு தொழில் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத அவரோட பேசினேன். அப்ப வந்து இந்த வருடம் வந்து புதுசா வந்து இந்த கூட்டு முயற்சி அதாவது ஆக்டிவிட்டி பேஸ்ங்கிறது இந்த வருஷம் தான் கொண்டு வர போறாங்க. 2010 வந்துங்க மேடம் இந்த மாதிரி ஒரு திட்டம் நபார்டுல வந்தது. அப்ப நான் அவங்க வந்து நீங்க இதுக்காக ஒரு திட்ட அறிக்கை தயாருங்க. நாங்க ஒரு திட்ட அறிக்கைய நான் வந்து என்கிட்ட இருக்கிறவங்களுக்கு ஒரு 100 பேர் உதாரணமா எடுத்து அவங்கள 4 பிரிவினராக ஒவ்வொரு பிரிவிலையும் 25 பேர் எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணினேன். அந்த 4 பிரிவுனா ஒன்னு வந்து பழங்கள் காய்கள் பதனிடுதல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடுமனை பொருட்கள். பாத்தீங்கன்னா பேக்கரி எல்லா இடத்துலயுமே இருக்கு, சோ அடுமனை சம்பந்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம மசாலா பொடி தயார் நிலை உணவு. 4வது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொல்ற இல்லைங்களா, துரித உணவு. இந்த 4லயும் பெண்கள் செய்ய முடியுங்கிறக்காக 25 பேர் எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். ஒரு ட்ரைனிங் பாத்தீங்கன்னா 13 நாள். அந்த 13 நாள்ல 25 பேரை தேர்ந்தெடுத்தோம். இந்த ட்ரைனிங் வந்து நான் கொடுக்கறதுனா பாத்தீங்கன்னா நம்மளது கோயம்புத்தூர் முன்னோடி வங்கி மேலாளர் அவரும் நபார்டு மேலாளர் நான் 3 பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை வகுத்து அது எப்படி மக்களுக்கு போய் சேருங்கிறத 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா நாங்க வந்து அதை வந்து சேர்ந்து அதை பத்தி பேசி முடிவுகள் எடுப்போம். அந்த மாதிரி இந்த திட்டமே 3 பேரும் சேர்ந்துதான் நடத்திட்டு இருக்கோம். இந்த ட்ரைனிங் மட்டும் என்ன நான் வந்து அதுல வந்து தெரியுங்க இருக்கேன்னு நான் நடத்துவேன். ஒரு தடவை ட்ரைனிங்னா அந்த 13 நாளும் ஒவ்வொரு நாளும் அதுல என்னென்ன இருக்கு. இப்ப பழங்கள் காய்கள்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து நம்ம ஜூஸ்கள் தயாரிக்கலாம், ஜாம் தயாரிக்கலாம், ஜெல்லி தயாரிக்கலாம். அதை தவிர பார்த்தா இப்ப புதுசா கேண்டிங்கிறது மார்க்கெட்ல நிறைய வருது. அந்த கேண்டிகள் எப்படி தயாரிப்பது, மதிப்பூட்ட பொருட்கள் எப்படி தயாரிக்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா ஊறுகாய் வகைகள், ஊறுகாய்கள் வந்து ரொம்ப காரமா இருந்தாலும் இன்னும் இந்த மக்கள் வந்து பொதுவா வேலைக்கு போயிட்டு வரவங்க ஊறுகாய்கள் நிறைய உபயோகப்படுத்துறாங்க. அது வந்து என்னோட விருப்பப்படி பாத்தீங்கன்னா அது சத்துணவு மையங்களா இருக்கணும். ஆனா நான் வந்து ஊறுகாயும் அவங்களுக்கு எப்படி செய்யறது, பக்குவமா பண்றது, காரத்தை கொஞ்சம் குறைச்சு எப்படி இனிப்பு ஊறுகாய்கள் தயாரிப்பது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பலவிதமான ஒரு 50 வகை ஊறுகாய்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த பழங்கள் 17 சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு இது வந்து 13 நாள் கத்துட்டாங்க. அவங்க ட்ரைனிங் பீரியட்ல கூட நிறைய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களை எப்படி புரிய வைக்கிறது, அவங்களை எப்படி திருப்பி செய்ய வைக்கிறது, வீட்டுல எப்படி அவங்க போய் செய்யலாம், அவங்க எப்படி கொண்டு வரலாங்க, நிறைய அதை நம்ம பின்னால பாக்கலாங்க.
அதாவது 4 குழுக்கள் சொன்னீங்க, ஒரு குழுக்கு வந்து 25 பேர், 13 நாள் ட்ரைனிங். இனிஷியல் பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா, இவங்களை எல்லாரையும் உங்க பக்கம் இழுத்து அவங்களுக்கு மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறோம் போது ரொம்ப பாடுபட்டிருப்பீங்க. நீங்க எப்படி அந்த பெண்கள் குழுவை வந்து எப்படி ஒருங்கிணைத்தீங்க, அந்த 25 × 4 100 பேரை எப்படி கூட்டு வந்தீங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், சரி நம்மளோட வாழ்வை மேம்படுத்துறதுக்காக தான் மேடம் சரஸ்வதி ஈஸ்வரன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு இல்லீங்களா, அது ஒண்ணு. அப்புறம் இந்த 13 நாள் ட்ரைனிங் வந்து எல்லாம் ஒரே சமயத்துல நடந்ததா இல்ல தனித்தனியா நடந்ததா, அதை பத்தி சொல்லுங்க. பெண்களோட இதுக்கு ஆதரவு எப்படி இருந்தது அதெல்லாம் சொல்லுங்க.
இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி எங்க கிட்ட பெண்கள் வந்து 250 குழுங்கும்போது ஒரு 2000 பெண்கள் இருக்காங்க. இந்த 2000 பெண்கள் இந்த 250 குழுக்களையும் நாங்க ஒவ்வொரு மாசமும் அதுல இருந்து 2-2 பேர் மீட்டிங்க்கு ரெகுலரா வருவாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இந்த திட்டத்தை பத்தி பேசணும். உங்கள வந்து யார் யாருக்கு விருப்பம் இருக்கு, உங்கள் பெயர்களை ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இதுக்குன்னு அவங்கள தேர்ந்தெடுத்தோம். தேர்ந்தெடுத்த போது பாத்தீங்கன்னா விருப்பம் உள்ளவங்க ஓரளவு நம்ம சொல்றது, ஏன்னா இது எல்லாமே அவங்க கத்துக்கூடிய திறன் உள்ளவங்களா எடுத்துட்டோம். ஏன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு ஓரளவு படிப்புன்னு இல்ல, அவங்க ஒரு நல்ல சமையல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு கிரகிக்கும் தன்மை உள்ளவங்களா பார்த்து நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நேரத்தை செலவழித்து அவங்க கிட்ட நன்றாக பேசி விருப்பம் உள்ளவர்களாக தேர்ந்தோம். நீங்க சொன்ன மாதிரி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வந்து பின்னால அவங்க இது வந்து ஒரு தொழிலா அமைக்கணுங்கிற எண்ணத்தோட தேர்ந்தெடுத்தோம். அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் போது எங்களுக்கு கிடைச்சவங்க வந்து ஒரு நல்ல செய்யக்கூடியவங்களாதான் இருக்காங்க.
சைனீஸ் பிரபப் தான் நினைவுக்கு வருது, சாப்பாடுக்கு மீனை கொடுக்கறத விடவும் மீன் பிடிக்கிறதுக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க, என்ன மேற்கொண்டு சொல்லுங்க.
அடுத்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னா மேடம் அடுமனை பொருட்கள். இப்ப அடுமனை பொருட்கள்ங்கிறது வந்து நம்ம கிராமப்புறங்களே ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே இப்ப இந்த பேக்கரிங்கிறது ரொம்ப பரவிட்டு இருக்குது. எங்க போகட்டும் ஒரு டீ ஷாப்போ அது கூடவே பன்னோ பிரெட்டோ பப்ஸோ இருக்கிறத நம்ம கண்ணால பாக்குறோம். ஏன் இந்த பெண்கள் கூட இதை கத்துக்கலாம், இத பெண்கள் கத்துக்கலாம்னா அவங்களுக்கு என்ன இதுக்கு கொஞ்சம் கூடுதலான திறமை வேணும். திறமைனா அதை நம்ம செய்ய செய்ய வரக்கூடிய ஒண்ணுதான். ஏன்னா மாவை எப்படி பிசையறது, கொஞ்சம் கடினமாக பிசைய வேண்டும் ரொட்டினா, இதெல்லாம் வந்து மெதுவா சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த அடுமனை பொருட்கள் தயாரிப்பதில் பாத்தீங்கன்னா ஒரு சிலதான் அவங்க நல்லா கத்துட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா அவங்க கட்லெட் செய்வதற்கோ சமோசா செய்வதற்கோ வியாபார இதுல எப்படி செய்யணுங்கறத நான் சொல்லி கொடுத்தத நல்லா கத்துட்டாங்க. அடுத்து வரும்போது இந்த ரொட்டி பன் தயாரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதுக்காக திருப்பியும் அடுத்த ஆண்டு இந்த நபார்டு வங்கி மூலமாக அவங்களுக்கு இந்த மிஷின் பிசையும் இயந்திரம், அதே மாதிரி ஓவன் என்ற வேக வைக்கும் இயந்திரத்துக்கும் நிதி உதவிகளுக்காக கேட்டிருக்கோம். அது வந்துரும் அடுத்த வருஷம். வந்து இந்த அடுமனை பொருட்களை வந்து இன்னும் தீவிரமா செய்து பாக்கலாம்னு பாக்கிறோம்.
அடுத்தது வந்து ரெடிமிக்ஸ் சொன்னீங்க இல்லீங்களா, மசாலா பொடி ரெடிமிக்ஸ், அப்புறம் இன்னொன்னு ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த நாலு இது சொல்லுங்க. இத பத்தி
இப்போ துரித உணவு தயார் நிலை உணவுங்கிறது வந்து இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த காலத்துல ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா பெரிய மளிகை கடையில ஒரு நல்ல கடைகள்ல தான் வந்து இந்த பேக்ட் ஃபுட்டு கிடைக்கும். இப்ப அப்படி இல்லைங்க, எந்த கிராமத்துக்கு போனா கூட நம்ம மசாலா பொடி இருக்குது, எல்லாமே தயார் நிலைக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. அதனால எல்லா கிராமத்து மக்களாகட்டும் தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு வர்றவங்களாகட்டும் இந்த மசாலா பொடி வாங்கும் பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருது. அது ஏன் இவங்களே செய்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விற்பனை பண்ணக்கூடாதுங்கறக்காக எல்லா விதமான மசால் சாதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல அதிகம் உபயோகிக்கிறது வந்து அந்த சாம்பார் பொடி, ரசப்பொடி, இதெல்லாம் நிறைய கத்து கொடுத்தோம். அது வந்து இப்போ நிறைய குழுக்கள் அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா செய்யறாங்க. அதை தவிர பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரு அவங்க வீட்டுல செய்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க குழுக்களுக்கு எல்லாம் விற்பனை செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா மசாலா பொடிங்கிறதுக்கு அவங்க ஏற்கனவே இத பத்தி வீட்டுல தேவையான எல்லாமே இருக்கும், அதுக்கு தேவையான உபகரணங்கள் அவங்க வீட்டுல இருக்கக்கூடியதே தான். அத வறுக்கிறது, ஒரு பக்குவமா வறுக்கிறது, எந்த மாதிரி மசாலா எங்க வாங்கறது, இதெல்லாம் சொல்லி கொடுக்க அவங்க சீக்கிரம் மத்த ட்ரைனிங் விட இது நல்லா கத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு உபயோகிக்கிறாங்க, அடுத்த வியாபார ரீதிக்கு மெதுவா நிதானமா எடுத்துட்டு போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கஷ்டப்படுறது வந்து இந்த மசாலா பொடி நம்ம கடையில போனோம்னா அதுக்கு ஒரு பிராண்டட் ஒரு பெயர் வைக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம், எப்படி பேக் பண்ணலாங்கிற இதுல போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு பிறகு அவங்களும் வியாபார ரீதியில் என்ன கிடைக்குமோ அதே தரத்தோடு கொடுக்கக்கூடிய திறனை பெறுவார்கள் என நம்புகிறேன்.
இப்ப கிட்டத்தட்ட 2000 பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, குழுக்களாவும் அமைச்சிருக்கீங்க, எந்த மாதிரி இதுல வந்து அவங்க ஆர்வம் அதிகமா காமிக்கிறாங்க? பழங்கள் பதனிடுதல் அந்த மாதிரி இதா, அல்லது பேக்கரியா, இது மசாலா பொடியா, அல்லது ஃபாஸ்ட் ஃபுட், எதுல வந்து அதிக ஆர்வம் காமிக்கிறாங்க, எது அதிகமா மூவ் ஆகுது?
இப்ப பாத்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி அவங்களும் வாங்கும் திறன் ஓரளவு ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கூலி வேலையுமே 250 ரூபாய், 300 ரூபாய், 350 ரூபாய் வாங்கும் போது இந்த அடுமனை பொருட்கள் வாங்குவது, துரித உணவு வாங்குவது, பொடிகள் வாங்குவது இப்ப ஒரு 4-5 வருஷத்தை விட இப்ப வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டா இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த துரித உணவு, அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்கிற ஒரு இது வந்து இப்ப நம்ம எல்லா இடத்திலயும் பாக்குறோம். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மூலையில இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்தீங்கன்னா அந்த திட்டம் போயிட்டே இருக்குது. அந்த அதை வந்து நம்ம கொஞ்சம் விஞ்ஞான ரீதியா கொண்டு வரணும். என்ன கேட்டீங்கன்னா இவங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து இந்த துரித உணவு தொழிலை அவங்க அமைக்கணுங்கிறது என்னோட விருப்பம். ஆனா அதை அமைக்கிறதுக்கு அவங்க பல இன்னல்களை சந்திக்கிறாங்க. அவங்களோட அந்த துரித உணவு பானிபூரி, மசாலா பூரி, இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து சொல்லி கொடுக்கும்போது அவங்களோட இன்னல்களை அவங்க சொல்லும் போது ஒன்று வந்து நாங்க மாலை நேரத்துல இந்த உணவுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அந்த மாலை நேரத்தை எங்கனால போய் தெருப்பு ஓரமாக நின்று அதை விக்கிறதுக்கு பல இன்னல்கள், சேஃப்டி பாதுகாப்புங்கறது அவங்க ரொம்ப சந்தேகப்படுறாங்க. ஆனா இந்த துரித உணவுங்கறது வந்து என்னோட முதல் திட்டத்து பிரகாரம் அவங்களுக்கு அரசாங்கம் மூலமா ஏதாவது கடைகள் ஏற்பாடு பண்ணி இந்த துரித உணவை வந்து ஒரு பெண் கையில கொடுத்தா இன்னும் சுத்தமா சுகாதாரமா போய் சேருங்கிறது. ஆனா அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் அதை வந்து நான் பண்ண முடியும். ஏன்னா இப்ப வந்து பெண்கள் போய் ஒரு 8-9 மணி வரைக்கும் நைட்ல வந்து அந்த கடையில் நின்று வியாபாரம் பண்றது ஒரு கஷ்டமான காரியமா அவங்க நினைக்கிறாங்க. இப்ப நடக்கும் நிகழ்வுகளும் நமக்கு பத்திரமாக இல்லை, அது ஒன்று நம்ம மனதில் கொள்ள வேண்டும் தொழிலாக எடுக்கும் பொழுது.
மேடம், இதற்கு உண்டான மேனுபேக்சரிங் யூனிட் எங்க போட்டிருக்கீங்க?
இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தயாரிக்கிறதுக்கு மசாலா பொடிங்கறது வந்து அவங்க வீட்டிலேயே கொஞ்சம் எப்படி சுகாதாரமாக சுத்தமாக செய்யுங்கிறது அவங்கள செய்து அதை விற்பனை பண்ண இது பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் பதனிடுதல் பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாமே ஒரு லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் செய்யணும். இப்ப நம்ம அறக்கட்டளை சொன்ன இல்லைங்களா, அதுல நல்ல ஒரு பயிற்சி முகாம் இருக்கு, அதற்கு வாங்க தர கட்டுப்பாடு லைசன்ஸ், அத ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கூட போன மாசம் நாங்க வாங்கியிருக்கா புதுசா. அதனால வந்து இந்த பழங்கள் காய்கள் மட்டும் செய்யும் போது நான் பக்கத்துல இருப்பேன். ஏன்னா அதுல நுண்கிருமிகள் தாக்குறது வந்து எளிது, மிகவும் சுத்தமாக சுகாதாரமாக செய்ய வேண்டும். இந்த பழங்கள்ல இருந்து அவங்க ஒரு ஜாம் செஞ்சாலோ ஒரு ஊறுகாய் செஞ்சாலோ எங்களுடைய பயிற்சி மையத்தில் வந்துதான் செய்து விற்பனை செய்கிறார்கள். துரித உணவு இன்னும் அதை நாங்கள் வியாபார ரீதிக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுலயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. உங்களுடைய குழுக்கள் எப்படி பண்றாங்க அதை பத்தி சொல்லுங்க.
இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே உணவு தொழில் ஆரம்பிக்கும் போது அதை எப்படி விற்பனை பண்ணுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இன்னைக்குமே குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த 13 நாள் வகுப்பு எடுத்தது ஒவ்வொரு நாளும் காலை நேரம் அதனுடைய அடிப்படை விஞ்ஞான குறிக்கோள்களை அவங்களுக்கு புரியும் அளவு சொல்லுவேன். அடுத்து வந்து அது செய்முறை விளக்கம். கடைசியில் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அதனுடைய குவாலிட்டி. இப்ப ஃபுட்டு ப்ரிப்பரேஷன்ல குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு தரமான பொருட்களை தேர்ந்தெடுத்தல். எங்க போய் வாங்கணும், எந்தமான பொருட்களை வாங்கணும், அதுல வாங்கும் போது என்னென்ன நீங்க பாக்கணும் அதை சொல்லி கொடுத்துருக்கணும். அடுத்து தயாரிக்கும் பொழுது என்னென்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயம், நம்ம கைய சோப்பு போட்டு கழுவணும், அல்லது ஒரு சில செய்யும்போது கைக்கு வந்து உரை போட்டுக்கணும், அப்புறம் வந்து ஏப்ரன் போட்டுக்கணும், தலைக்கு அந்த கேப் போட்டுக்கணும், கண்டிப்பாக போடணும். கேப் போடுறதுக்கு எல்லாம் அவங்கள வந்து பழக்கி இப்ப ஓரளவு வந்து செய்யும் இடத்துல கேப் போடுறாங்க, ஏப்ரன் கட்டுறாங்க, இதெல்லாம் வழிமுறை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் நான் வந்து 100% கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. திருப்பி திருப்பி அதனுடைய குறைகளை சொல்லி இதை போட்டால் இதன் நன்மை போது அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆபரணங்கள் அணியாமல் இருப்பது, மோதிரம், வளையல், இதெல்லாம் செய்யும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம இந்த குழுக்கள் வந்து அவங்களுக்கு நம்ம அதனுடைய உண்மையான காரணங்களை எடுத்து சொன்னோம்னா, நான் இப்ப சொன்னா இப்ப நான் செய்யும் போது இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிந்தட்டிக் ஜுவல்லரி கோயம்புத்தூர்ல ரொம்ப நல்லா விக்குது. எல்லாருமே கைகளுக்கு மோதிரம் போட்டு அதோட தான் வேலைக்கு வர்றாங்க. பாத்தீங்கன்னா அதுல ஸ்டோனும் கூட இருக்குங்க. அப்ப அதை பார்த்தோன்னே நான் உங்ககிட்ட சொல்ல, நீங்க போட்டிருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்க, அது வந்து ரசிக்க கூடிய ஒன்று. ஏன்னா பெண்கள் நம்ம ஆபரணம் போட்டா நமக்கே பிடிக்குது, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான், அதை நான் வேண்டாம்னு சொல்ல, அதை மட்டும் கழட்டி ஹேண்ட்பேக்ல போட்டுங்க, போகும்போது போட்டுங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு உதாரணமா சொல்வேன், இப்ப நம்ம ஒரு 100 பாட்டில் ஊறுகாய் விற்பனை பண்றோம், ஒரு வீட்டுல அதை எடுத்து சாப்பிடும் போது ஒரு கல் வந்தாலோ ஒரு மோதிரத்தோட சின்ன துகள் வந்தாலோ அதை எப்படி எடுத்துப்பாங்க, நம்மளோட பேர் கெட்டுரும், அது பெருசா நாளைக்கு பேப்பர்ல வரும், நம்ம எல்லாரும் தலை குன்னு. அதனால இதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கணும். பொதுவா பாத்தீங்கன்னா சத்து மாவு தயாரிக்கும் போது அந்த பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம இந்திய முறைப்படி வந்து பெண்கள் வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு வருவாங்க, மேடம் முடியெல்லாம் அப்படியே பறக்கும். அப்ப நான் வந்தோன்னு ரொம்ப அழகா இருக்கீங்க, நீட்டா இருக்கீங்க, அதை வெளியே வந்து அந்த துணியை போட்டு கட்டிட்டு வாங்க மேடம். இது சொல்றதுக்கு நான் தயங்குறதே இல்ல. என்னோட குறிக்கோள் பிரகாரம் நீங்க வந்து இது வந்து சுகாதாரத்துக்காக சொல்றீங்க, அவங்க கிட்ட உடனே கூப்பிட்டு இது நீங்க தவறு இப்படிதான் வரணும் அப்படின்னா, முதல்ல கொஞ்சம் அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா மேடம் இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு அதனோட நன்மை தெரிஞ்சு, முதல்ல 2-3 நாள் ஏப்ரல் நான் அவங்க போடவே இல்லைங்க மேடம், நான் போட்டுட்டேன், நான் ஏப்ரல் போட்டு கேப் போட்டு உள்ள வரோம், மேடமே போடுறாங்க நமக்கு என்னன்னு எல்லாரும் இப்ப உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஏப்ரல் தான், அந்த ஏப்ரல் அங்கேயே வாஷ் பண்ணி போடுவாங்க, அதை நல்லா உபயோகிக்கணும். மாதிரி ஒவ்வொரு நல்ல பழக்கத்தையும் அவங்க கிட்ட நம்ம எடுத்து சொன்னோம்னா இந்த குழுக்கள் வந்து கண்டிப்பா வந்து அவங்க கேட்கக்கூடிய வாய்ப்புடைய ஒரு நல்ல பெண்கள்.
ஒரு நல்ல வேலையாளாக இருந்தால்தான் சிறந்த முதலாளியாக ஆக முடியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி நீங்க வந்து நீங்க ஏப்ரன் ஹெட் கேப் எல்லாம் போட்டுக்கிறத பாத்துட்டு அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி பண்றாங்க அப்படிங்களா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்ப வந்து எல்லாம் தயாரிச்சாச்சு, இனி சந்தைப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் பெரிய விஷயம். சக்சஸ்க்கு காரணமே அதுதான், அதை எப்படி பண்றீங்க அதை சொல்லுங்க.
இப்ப பாத்தீங்கன்னா மேடம், ஒரு பெரிய தொழிற்சாலையில அவங்க லாபத்துல 40-50%, ஏன் 60% கூட வியாபார ரீதியில அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக அவங்க செலவு பண்றாங்க. ஆனா நம்ம குழுக்கள் வந்து அதை பண்றது ஒரு பெரிய கஷ்டம். அதனால வந்து இத வந்து ஒரு பெங்களூர்ல ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது, அதுல இத பத்தி நான் சொன்னேன், எங்க பெண்கள் தயாரிக்கிறாங்க, நாங்க எப்படி மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போகணும் தெரியாம கஷ்டப்படுறோம். அதுல வந்து ஒரு உணவு ஆராய்ச்சியாளர் எழுந்து சொன்னாரு, ஏங்க மேடம் கஷ்டப்படுறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ஒரு கூடையில நீட்டு அடுக்கிட்டு வீடு வீடாக சென்று அவர்கள் விற்பனை செய்தாலே போதும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மீடியாவுக்கு போனோம்னா நமக்கு அதனுடைய செலவுகள் மிகவும் அதிகம், அதை வந்து நம்ம இங்க வாய் மூலியமாக எடுத்து சொல்லி விற்பனை பண்ணலாம். அப்ப நான் வந்து இங்க அவங்க கிட்ட அதை பத்தி சொன்னேன். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப அரசாங்கத்துல நிறைய உதவி பண்றாங்க, அதாவது இந்த குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை பண்ண நம்ம அரசாங்கத்துல பல திட்டங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மகளிர் திட்டத்துக்கு கீழே வணிக வளாகம், இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பூமாலை வணிக வளாகம் இருக்குது, அங்க போனீங்கன்னா இந்த மகளிர் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனைக்காக அவர்களுக்கு கடை கொடுக்கிறார்கள். சோ இப்ப எங்க குழுக்களுக்கு நாங்கள் மகளிர் திட்ட அலுவலர் மூலமாக ஒரு கடை எடுத்துள்ளோம், அங்க இவர்கள் தயாரிக்கும் பொருட்களை எல்லாம் வைத்துள்ளோம். அடுத்து வந்து நிறைய இடத்துல பொருட்காட்சிகள், ஃபுட் ஃபேர், இதெல்லாம் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம இந்த குழுக்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கறாங்க. நம்ம இப்ப நடந்தது இல்லைங்களா, அரசு பொருட்காட்சி, அது எங்க குழுக்கள் கடை போட்டாங்க, அவங்க 35,000 ரூபாய்க்கு வித்தாங்க, அந்த லாபத்தை பங்கிட்டாங்க. அந்த மாதிரி அரசாங்கத்துல நிறைய உதவிகள் கிடைக்குது எங்களுக்கு, அதை உபயோகப்படுத்திக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு உழவர் சந்தை, ஆர்எஸ் புரத்துல ஒரு உழவர் சந்தை இருக்குங்களா, அதுல ஒரு கடை கொடுத்திருக்காங்க. குழுக்கள் இந்த கடைகளை வச்சு வியாபாரம் பண்ணுங்க.
வணிக வளாகம், அரசு ஏற்படுத்தி கொடுத்த வணிக வளாகத்திலே வந்து நீங்க ஸ்டால் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப கிட்டத்தட்ட நீங்க 2,000 பெண்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க இல்லீங்களா, அவங்களுக்கு தொழில் பயிற்சி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க. பொதுவா பெண்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் அப்படின்ட்டு நீங்க எதை வகைப்படுத்துவீங்க?
இப்போ பெண்கள் சந்திக்க கூடிய பெரிய இன்னல்கள்னா, நம்ம உரிமைகள் உரிமைகள் போராடிட்டே இருக்கோங்க மேடம். ஆனா அந்த உரிமைகள் எவ்வளவு, ஒரு இந்த வேலைக்கு செல்லும் பெண்கள், கீழ் மட்டத்தில் இருக்கும் பெண்கள் கிடைக்குங்கிறது இன்னுமே ஒரு கேள்விக்குறிதான். இப்ப பாத்தீங்கன்னா, எல்லாரையும் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது, சில வீட்டுகளில் நிறைய தடை இருக்கு. பாத்தீங்கன்னா, இந்த குழுக்கள் அலுவலகத்திற்கு வருவதற்கு, எங்களை சந்திப்பதற்கு நிறைய தடைகள் இருந்தது. அவர்கள் ஆண்கள் கூட வருவார்கள், எங்கு விடுறார்கள், என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேயே நீங்க ராமசாமிச்சின்னமான அறக்கட்டளைக்கா போறீங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப வந்து ஆண்கள் வந்து இந்த குழுக்கள் அமைப்பதற்கு ரொம்ப ஒரு முன்னேற்றமா இருக்காங்க, விருப்பமா இருக்காங்க. ஏன்னா இந்த குழுக்கள் மூலமாக நமக்கு குறைந்த வட்டிக்கு வங்கிகளில் கடன் கிடைக்குது. அவங்க சுய தேவைகளை பூர்த்தி பண்ண, ஒரு கல்விக்கா விழாக்களுக்கா தேவையான பொழுது பணம் அவங்களிடமே இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்கிறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். அந்த பணத்தை அவங்க வந்து கிடைக்கிறதுனால வந்து ஒரு ஒற்றுமை வந்திருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆண்கள் இன்னுமே இவங்களை முன்னேற்றத்துக்கு தடையா இருக்காங்கன்னு நான் சொல்வேன். பாத்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து குடிப்பழக்கம் கொஞ்சம் இந்த இவங்க மட்டத்துல நிறைய இருக்குன்னு நான் சொல்ல, ஏன்னா இவங்களதான் இப்ப நான் பாக்குறேன், அவங்க கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருக்கு. பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு தடவை சொன்னது, நமக்கே கண்ணில் தண்ணி வரும், மேடம் நான் இந்த குழு கடனை கொண்டு போய் என்னோட அழுக்கு துணியில ஒழிச்சு வைப்பேன். அந்த அழுக்கு துணியிலிருந்து கூட எடுத்துட்டு அதை வந்து குடிக்க செல்றார்கள். இத வந்து அவங்களை எப்படியாவது நம்ம திருத்தணும். பாத்தீங்கன்னா, சில டைம் வந்து இதுல குடிப்பழக்கத்தை எப்படி தடுக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பு மீட்டிங் போட்டு நடத்துவோம். அந்த மாதிரி மெதுவாத்தான் மேடம் நம்ம மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க வந்து உரிமைகள், ரெண்டாவது வந்து ஆண்களிடக்கூடிய சில கெட்ட பழக்கங்களை அவங்க எப்படி திருத்தணும்னு இவங்களுக்கு பெண்களுக்கும் சொல்லி கொடுக்கறோம், அவ்வளவுதான்.
பாரதியார் நினைக்கிறேன், ஒரு பெண்ணுக்கு கல்வி அறிவு கொடுத்தால் அந்த குடும்பத்தையே காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவை கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இது தவிர உங்க அறக்கட்டளை, ராமசாமி சின்னம்மாள் அறக்கட்டளை என்னென்ன செயல்களில் ஈடுபட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்க.
இப்போது இந்த மூன்று விஷயமா தாங்க மேடம். ஒன்னு வந்து குழுக்கள் அமைத்தல், சிறு சேமிப்பு பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லுவது. மூன்றாவது பயிற்சி. இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சிங்கிறது போன ஆண்டு முழுவதும் 100 பேருக்கு கொடுத்திருக்கோம். இந்த ஓர் ஆண்டு அவங்களை எப்படி இதை சந்தைப்படுத்துதல், சந்தைப்படுத்ததுக்கு அப்புறம் வந்து நபார்டுல வந்து உதவிகள் கேட்டிருக்கிறோம், அதுக்காக தேவையான உபகரணங்கள் அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறோம். சாரு சொல்லியிருக்காரு, அதை வாங்கி அவங்கள வந்து குரூப் குரூப்பா அதாவது செய்து விற்பனை பண்ணும். ஒரு காலகட்டத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு கூட உதவியா இருந்து எப்படி செய்யணுங்கிற ஒரு 5 ஆண்டுக்கு பிறகு அவங்களை ஒரு கூட்டமைப்பாக மாற்றி, சிறு சிறு கூட்டமைப்புகளாக மாற்றி, அதாவது வியாபார ரீதியில், தொழில் ரீதியாக, பயிற்சி ரீதியாக அவங்களை கூட்டமைப்பு செய்து அவங்களிடம் இந்த திட்டத்தை ஒப்படைக்க வேண்டும் என நான் எண்ணியுள்ளேன். கடவுளின் கிருபையால் அது நடக்கும் என எண்ணுகிறேன்.
உங்களோட எண்ணங்கள் அனைத்தும் மெய்ப்படவும் ஈடேறவும் நேயர்களின் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். வணக்கம், நன்றி.
வணக்கம்.
பெண்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்தி வரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் துறையின் முன்னாள் துணை பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி ஈஸ்வரன் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். உடன் உரையாடினார் என் கோமா.